கணேசருக்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது இந்த மௌலவி சாப் ஆலிம் அவர்கள் வாசித்தது புகாரி ஷரீஃபுடைய இறுதி கடைசியாக வரக்கூடிய இந்த ஹதீஸ். ஆரம்பத்திலே நமக்கு சொன்னதை போன்று கிட்டத்தட்ட 28,000 மேற்பட்ட ஹதீஸ்கள் சென்ற ஷவ்வால் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடத்துடைய ஷாபான் மாதத்தில் முடிக்கப்பட்டிருக்கின்றது. புகாரி ஷரீஃபில் சுமார் 7,275 ஹதீஸ்களும், முஸ்லிம் ஷரீஃபில் சுமார் 7,562 ஹதீஸ்களும், அபுதாவூதில் சுமார் 5,274 ஹதீஸ்களையும், திருமிதி ஷரீஃபில் 3,956 ஹதீஸ்களையும், நசாயி ஷரீஃபில் 5,755 ஹதீஸ்களையும், இப்னு மாஜாவில் 4,341 ஹதீஸ்களையும் இந்த முழு வருடத்தில் படித்து முடித்திருக்கிறார்கள். இதில் முதலாவது சொல்லப்பட்ட புகாரி, முஸ்லிம், அபுதாவூத், திருமிதி இந்த 4 கிரந்தங்களிலே உள்ள ஹதீஸ்கள் அனைத்தையும் 100 அதனுடைய தர்ஜுமா, அதனுடைய மொழிபெயர்ப்பு, அதனுடைய விளக்கத்துடன் படித்ததோடு நசாஇ இப்னு மாஜா அந்த 2 கிதாபுகளுடைய ஹதீஸ்களை முழுமையாக முடிக்க கிடைக்கல, அதில் ஓரளவு இவர்கள் படித்து முடித்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட ஹதீஸ்களை சென்ற ஷவ்வால் மாதத்தில் ஆரம்பித்து இந்த வருடத்துடைய ஷாபான் மாதத்துடைய இன்றைய தினத்தில் இந்த புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸை கொண்டு இவர்களுடைய பாடம் முடித்து வைக்கப்படுகின்றது. அந்த மஜ்லிஸிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இதில் புகாரி ஷரீஃபையும் 2 பிரித்து அதில் முதலாவது பாகத்தை நம்முடைய மதரசாவுடைய பிரின்சிபல் முஃப்தி அஹமத் மஃபாஸ் அவர்களும், 2 பாகத்தை மௌலானா நசார் ஹசரத் அவர்களும் இங்கே ஓதி கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய கடைசி பகுதியிலே தான் நாம் வீட்டிற்கொண்டோம். நாம் இங்கே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 9-10 மாதத்தில் சுமார் 25,000-26,000 ஹதீஸ்களை படித்து முடிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இருந்தாலும் மாஷா அல்லாஹ் உஸ்தாத்மார்களுடைய பெரிய ஒரு பங்களிப்பு. மற்ற இடங்களில் நாம் பார்க்கலாம், காலையில் ஆரம்பித்தால் பகல் 2 மணி 2.5 மணிக்கோடு முடித்து விடுவார்கள். ஆனால் இங்கே மஹ்ரிபுக்கு பின்னாலும் பாடம், இஷாவுக்கு பின்னாலும் பாடம், ஃபஜ்ருக்கு பின்னால காலையில் 6 மணிக்கே பாடத்தை ஆரம்பித்தால் தான் ஒரு வருடத்தில் இந்த முழுமையாக இந்த ஹதீஸ்களை முடிக்கலாம் என்ற அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இங்கே கடமை பணி புரியக்கூடிய 9 உஸ்தாத்மார்களும் அவர்களுடைய முழுமையான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பூர்த்தியான கூலிகளை கொடுப்பானாக. அதே மாதிரி உங்களுடைய வலது இடது பக்கத்தில் வீட்டிருக்கக்கூடிய தஸ்வீரிலே ஓதக்கூடிய உலமாக்கள், சென்ற வருடம் இவர்கள் இதே இந்த தௌரா ஹதீஸை இங்கே ஓதி முடித்து அதற்கு பின்னால அதற்கு அடுத்த கட்டமாக குர்ஆனுக்குரிய விளக்க உரை, அதற்கு கிஸ்மு தஃப்சீர் என்று சொல்வார்கள், முழு குர்ஆனையும் அதனுடைய தர்ஜுமாவோட விளக்கங்களோட பல விரிவுரைகளோட அவர்களும் அந்த முழு குர்ஆனுடைய அந்த கலையை படித்து முடித்து அதில் சுமார் 27 பேர்கள் இன்று பட்டம் பெற்று வெளியாகிறார்கள். தௌரா ஹதீஸிலிருந்து சுமார் 64 உலமாக்கள், இலங்கையிலிருந்து 30 மேற்பட்ட மதரசாக்களிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். அநேகமாக ஒவ்வொரு மதரசாவிலிருந்து அவர்களுடைய அந்த மௌலவி ஆலிம் பட்டத்தை பெற்றதற்கு பின்னால் இங்கே வந்து இங்கே அவர்களுக்கு தனியான ஒரு இன்டர்வியூ, ஒரு பரீட்சை வைக்கப்பட்டு அதிலே தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் மாத்திரம் இங்கே படிப்பார்கள். சென்ற வருடம் கூட சுமார் 150 மேற்பட்ட உலமாக்கள் வந்தார்கள் அந்த இன்டர்வியூலே கலந்து கொள்வதற்கு. அதிலிருந்து தான் இந்த 64 உலமாக்கள் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடித்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் இப்பொழுது வாசித்த இந்த மௌலவி சாப் ஹதீஸுக்கு முன்னால சில அறிவிப்பாளர்களுடைய பெயர்களை ஞாபகப்படுத்தினார். இந்த சனதுடைய தொடர் இருக்கின்றது. இது விசேஷமாக அரபு நாடுகளை விட நம்முடைய இந்தியா பாகிஸ்தானிலே மிக அதிகமாக இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓதி கொடுக்கப்படக்கூடிய ஒரு முறைதான். உதாரணமாக நாம் இங்கே அவர் வாசித்த, கடைசியாக வாசித்த அந்த ஒரு ஹதீஸ் கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான் خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم எந்த இந்த ஹதீஸை வாசித்த மௌல்வி ரயீஸ் அவர்கள் அவர்களுடைய ஆசிரியர் அபு ஹஸ்ஸான் நசார் ஹஜரத் அவர்களிடம் படித்திருக்கின்றார். அந்த நசார் ஹஜரத் அவர்கள் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஆலிம் அஷேக் முஃப்தி மர்ஹூம் வலியுல் ஹசன் அத்தோங்கி அவர்களின் மூலமாக படித்திருக்கிறார்கள். அவர்கள் சையீத் ஹுசைன் அகமது மதனி அவர்களின் மூலமாக, அவர்கள் மஹமூது ஹசன் அத்தேவ்பந்தி அவர்களின் மூலமாக, அவர்கள் மௌலானா காசிப் சாப் அந்நானூத்தவி அவர்களின் மூலமாக, அவர்கள் அஷா அப்துல் கனி அத்தஹிலவி சும்மல் மதனி அவர்களின் மூலமாக, அவர்கள் அஷா முஹம்மது இஸ்ஹாக் அத்தஹிலவி அவர்களின் மூலமாக, அவர்கள் அவர்களுக்கு முன்னால வந்த அப்துல் அசீஸ் அத்தஹிலவி அவர்களின் மூலமாக, அவர்கள் அஷேப் அஷா வலியுல்லா முஹஜித் தஹிலவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக படித்திருக்கிறார். இதற்கு சனத், அதாவது அறிவிப்பாளர்களுடைய சங்கிலி தொடர் என்று கூறப்படும். இந்த சங்கிலி தொடரை மூன்று பிரிவாக பிரிக்கலாம். முதலாவது, நம்முடைய இப்பொழுது இங்கே படிக்கக்கூடிய அல்லது படித்துக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இந்தியாவில் உள்ள ஷா வலியுல்லா முஹத்தீஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமார் 200-250 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்து அவர்கள் தான் ஹிஜாஸுக்கு பிரயாணம் செய்து அவர்களுடைய ஆசிரியர் அபு சாஹிர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் குர்தி அல் மதனி என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட ஹிஜாஸிட்ட போய் அவர்கள்ட்ட மதீனாவுக்கு நேரடியாக போய் அவர்களுடைய பாடத்திலிருந்து அந்த ஹதீஸுடைய சனதை நேரடியாக எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் இந்தியா அந்த காலத்தில் உள்ள பாகிஸ்தான் இன்னும் பல பாகங்களில் இருந்து வந்து இவர்கள்ட்ட ஹதீஸை படித்திருக்கின்றார்கள். அதனால முதலாவது பகுதி நமக்கு முன்னால வாழ்ந்த அது ஷா வலியுல்லா முஹஜ்ஜித் தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரைக்கும் அந்த சனதுடைய தொடர் தல்கின்றது. அதற்கு பின்னால ஷா வலியுல்லா முஹஜ்ஜித் தஹலவி ஆசிரியர் அதில் அப்துல் ரஹீம் அதாவது அபு சாஹிப் முஹம்மது பின் இப்ராஹிம் அல் குருதி அவர்களுடைய ஆசிரியர் அதற்கு பின்னால தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதில் ஷாஃபி மதஹபுடைய இமாம் ரமணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் வந்து கடைசியில தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் திரப்ரி அவர்களிடம் வந்து சேருகின்றார். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனக்கு முன்னால் உள்ள அந்த 4-5 ஆசிரியர்களுடைய பெயர்களை தான் இப்பொழுது இந்த கிதாபிலே வாசித்தார். ஏனென்றால் ஒவ்வொரு ஹதீஸுக்கு உரிய முழு சனதை வாசித்து நாங்க பயான் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் கிட்டத்தட்ட 25-26 பேர்களுடைய வரும். அதனால் அவைகள் அனைத்தையும் சொல்வது சிரமமாக ஆகிவிடும். அதனால தான் ஹதீஸை வாசிக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் வபிஹி கால ஹத்தசனா என்று கூறுவார்கள். இந்த வபிஹி என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு முன்னால் உள்ள எல்லா அறிவிப்பாளர்களுடனும் இவர் என்ன வந்து ஜாயின் ஆகின்றார், இவர் இணைத்து விடுகின்றார். அதற்கு பின்னால அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடர் நீண்டுவிடும் என்பதற்காக கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அறிவித்த உதாரணமாக ஹதரத் அபூ ஹுரைரா அல்லது ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அல்லது ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி நேரடியாகவே ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் விளங்க வேண்டும். இந்த சனத், அதாவது அறிவிப்பாளர்களுடைய இந்த சங்கிலி தொடர் இருக்குது, இது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள மிகப்பெரிய ஒரு சொத்தம். வேறு எந்த மார்க்கத்திற்கும் இந்த அறிவிப்பாளர்களுடைய சங்கிலி தொடர் இல்லை. அவர்கள் வேறு மார்க்கத்தை அறிமுகம் செய்த அந்த தலைவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய போதனைகள் அவர்கள் சொன்ன அறிவுரைகளாக இருக்கலாம், ஏன் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறை வேதங்களுக்கு கூட பூர்த்தியான இந்த சங்கிலி தொடர் இல்லை. உதாரணமாக நாம் தௌராத் வேதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது இறை வேதம், அல் குத்துபு சமாவியா வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் தான். ஆனால் அதை யூதர்களால் பாதுகாக்க முடியவில்லை. புக்தே நசர் என்று சொல்லக்கூடிய அநியாயக்கார அரசர் பெரிய ஒரு தாக்குதலை செய்கின்றான். அதன் மூலம் அந்த தௌராத் எழுதி வைக்கப்பட்டிருந்த பலகைகளை அழிந்து சாம்பலாக்கி விடுகின்றது. இப்பொழுது அவர்களுக்கு அந்த தௌராத் என்ற வேதமே இல்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய ஒரு நபி ஹதரத் உஸைர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய ஞாபக சக்தியின் மூலமாக அந்த தௌராத்தை மீண்டும் ஓதுகின்றார்கள். அவர்கள் ஓத மீண்டும் அந்த தௌராத் அவர்களுடைய கைகளால் எழுதப்படுகின்றது. அதனால தான் ஹதரத் உசைரை யூதர்கள் அல்லாஹ்வுடைய குமாரர் என்று குறிப்பிடுவார்கள். வகாலத்தில் யஹூது உசைரு இப்னுல்லாஹ், யூதர்கள் ஹதரத் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய ஞாபக சக்தியின் மூலமாக அந்த தௌராத்தை மீண்டும் ஓத வைத்து பின்னால் அந்த தௌராத் எழுதப்படுகின்றது. அதே மாதிரி தான் இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம், கிறிஸ்தவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்களால் பாதுகாக்க முடியல. ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால தான் அந்த இன்ஜீல் எழுதப்படுகின்றது. அந்த இன்ஜீல்ல கூட மாற்றம் செய்யப்படுகின்றது. அதில் கூட நாம் பார்க்கலாம், பழைய ஏற்பாடு என்று ஒன்று, புதிய ஏற்பாடு என்று ஒன்று, அதிலேயும் பல இடைச்செருகுதல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனையும் பாதுகாத்திருக்கிறான், பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்அல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம், அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இந்த குர்ஆனை பாதுகாப்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த சனன், அதாவது இந்த அறிவிப்பாளர்களுடைய சங்கிலி தொடர்களின் மூலமாக. அதனால தான் ஹஜரத் அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவார்கள், லௌலல் இஸ்னாத் லகால மன்ஷா மாஷா. இந்த இஸ்னாத் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தொடர் மட்டும் இல்லாமல் இருந்தால் யார் யார் நாடுகின்றார்களோ நாடக்கூடியது எல்லாத்தையும் சொல்லி விடுவார்கள். இந்த இஸ்னாத் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தொடர் தான் நபி அவர்களுடைய ஹதீஸை பாதுகாத்திருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திலேயும் இதற்காகவும் பலர்களை தெரிவு செய்திருக்கிறான். அல்லாமா அபு துர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு கட்டத்தில் 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ஒன்று நபி அவர்களை நேராக சந்தித்து அவர்களுடைய வாய் மூலமாக ஹதீஸை கேட்டு அல்லது நபி அவர்களை பார்த்து 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் நபி அவர்களுடைய ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அவர்கள் அத்துணை பேர்களுடைய வரலாறு அல்ஹம்துலில்லா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பாதுகாப்பாக இருக்கின்றது. அதற்கு இன்று அல்லாஹ் ஒவ்வொரு காலத்தில் பலர்களை தெரிவு செய்திருக்கிறான். அல்லாமா ஷம்சுத்தீன் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அல்ஜரஹு வ தஅதீல் என்று சொல்லக்கூடிய இந்த கலையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆலிம் அல்லாமா அன்வர் ஷா கஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஷம்சுத்தீன் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள் என்றால், ஒரு மைதானத்தில் ஹதீஸை அறிவித்த அனைத்து அறிவிப்பாளர்களையும் ஒரு மைதானத்தில் நிறுத்தி ஒவ்வொருவரா அடையாளம் காட்டி இவரை பற்றி சொல்லுங்க, உடனடியாக சொல்லுவார், இவருடைய பெயர் இது, இவர் இந்த வருஷத்தில் பிறந்தார், இந்த நாடுகளுக்கு பிரயாணம் செய்தார், இவருடைய ஆசிரியர்கள் இவ்வாறு, இவருடைய மாணவர்கள் இவ்வாறு, அவருடைய முழு வரலாறை சொல்லிவிடுவார். அந்த மாதிரி அல்லாமா ஷம்சுத்தீன் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமான ஆற்றல்களை கொடுத்திருந்தான். அதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த புகாரி ஷரீஃபை உருவாக்கிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறும் இந்த புகாரி ஷரீஃபை மட்டும் அவர்கள் கோர்வை செய்யல, இன்னும் பல கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். அது அவர்கள் அத்தாரிகுல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரந்தம், இந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரில் வரக்கூடிய அது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கிதாபையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். இந்த இவ்வளவு சிரமப்பட்டுத்தான் நம்முடைய இந்த பொக்கிஷம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் பின்னால வரக்கூடியவர்கள் சொல்லிவிடலாம், ஒரு ஏதாவது ஒரு அரபியில் ஒரு வாசகத்தை சொல்லி இதை நபி அவர்கள் சொன்னதாக சொல்லலாம், ஆனால் உடனடியாக அது தெரிந்துவிடும், இது நபி அவர்கள் சொன்ன ஹதீஸா அல்லது இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா என்று உடனடியாக பகுப்பாய்வு செய்து, இது நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ், இது நபியின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று பகுப்பாய்வு செய்து உடனடியாக அதை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த பலர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தில் உருவாக்கி தந்தான். அதில் உள்ள மிக முக்கியமானவர்கள் தான் அல்லாமா ஹபீப் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தன்னுடைய அல் கிஃபாயா என்ற கிதாபில் எழுதுகின்றார்கள், அந்த காலத்தில் ஒரு ஹதீஸை, அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களை நாங்கள் எங்களுக்கு கிடைத்ததுன்னு சொல்லி உடனடியாக பதிவு செய்து விட மாட்டோம், மாற்றமாக உதாரணமாக நபியுடைய ஒரு ஹதீஸை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர் ஒரு ஊர்ல இருக்கிறாரா, அந்த ஊருக்கு நாங்க தேடி போவோம். அதற்கு பின்னால் அவர் எந்த கிராமத்தில் இருக்கிறாரோ அந்த கிராமத்துக்கு தேடி போவோம். நம்முடைய நாடு சின்ன நாடு, உதாரணமா இலங்கையில கொழும்புக்கு ஒரு ஆள் வராரு, ஒரு ஆளை சந்திக்கணுமெண்டா ஹம்பந்தோட்டைக்கு போறாரு, இன்னும் ஒரு ஆளை சந்திக்கணுமெண்டா பதுல்லைக்கு போறாரு. ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு உள்ளது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள பக்தாத் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது இந்தியாவில் என்று நாங்க வைத்துக் கொள்வோம், டெல்லியிலிருந்து பொம்பை போறா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர், டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வாரண்ட கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். பாதை வசதி இல்ல, வாகன வசதிகள் இல்ல, ட்ரெயின்கள் இல்ல, வெறும் ஒட்டகங்கள்ல, குதிரைகள்ல, கழுதைகள்ல, பாய் மரக்கப்பல்கள்ல பிரயாணம் செய்து பல மாத காலம் பிரயாணம் செய்து அந்த ஊரை தேடி பிடித்து அதற்கு பின்னால அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் யாரு, அவருடைய பெயர் என்ன, அவருடைய குடும்பம் யாரு, அவருடைய நண்பர்கள் யாரு, அவர் யார் யாரோட வியாபாரம் செய்கிறார், அவருடைய ஞாபக சக்தி எவ்வாறு, அவருடைய குடுக்கல் வாங்கல் எவ்வாறு, அவர் நேர்மையானவரா, அவர் உண்மையானவரா, ஷரியாவுல சுன்னத்துல பேணுதலானவரா என்று முழுக்க முழு அவருடைய வரலாற தேடி அது பூர்த்தியாக அவர்களுக்கு கிடைத்தால்தான் அந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த அளவுக்கு குறிப்பிடுகின்றார்கள். அந்த அல்ஜரஹில் இந்த கலையில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஆளின் ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்திலே ஹதீஸை அறிவித்த ஒரு அறிவிப்பாளரை பற்றி தேடிக்கொண்டே இருக்கிறார். அவரை பற்றி உண்டான அந்த விடயங்கள் செய்திகள் கிடைத்ததற்கு பின்னால் அவரை பற்றி விசாரித்துக் கொண்டே செல்கின்றார். ஒருவருக்கு கோபம் வருது, நீங்க என்ன உங்களுடைய மகனுக்கு அவரை திருமணமா பேச போறீங்கன்னு கேட்டுக்கார். இவர் சொன்னாரு, திருமணம் அண்டா பரவாயில்லை, நான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பார்த்து முடிச்சு வச்சு, ஆனா நபியுடைய ஹதீஸ் கயாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படும். இந்த ஹதீஸுடைய தொடர்ல யாராவது ஒருவர் அவர் கொஞ்சம் ஷரியத்திற்கு மாற்றமானவராக இருக்கிறார், பொய் கூறுகின்றார், சுன்னத்துக்கு மாற்றமா நடக்கிறார், அந்த ஒருவர் இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடரில் நுழைந்து விட்டார் என்றால் இந்த ஹதீஸே தாயிப் பலஹீனமானதாக ஆகிவிடும். அதனால் இந்த ஹதீஸை பாதுகாக்கணும். என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு நான் மாப்பிளை தேடுவதை விட கூடுதலாக நபியுடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய வரலாற நான் தேடணும், அதை பற்றி ஆராய்ச்சி செய்யணும், இது பின்னால வரக்கூடிய சமூகத்திற்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த அறிவிப்பாளர்களுடைய தொடருடைய முழு வரலாறுகள் நூற்றுக்கணக்கான கிதாபுகள் இருக்குது, அதில் எல்லா அறிவிப்பாளர்களுடைய முழுமையான வரலாறுகள் தொகுத்து தரப்பட்டிருக்குது. அதன் மூலம் தான் இந்த ஹதீஸ் சஹீஹானதா அல்லது தாயிஃபானதா அல்லது இட்டுக்கட்டப்பட்டதா, இதனுடைய தரம் என்ன என்று உலமாக்கள் பிரிக்கின்றார்கள். அந்த ஹதீஸுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறை வைத்து அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லா இப்பொழுது மௌலவி ஆலிம் வாசித்தாரு. இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அந்த உலமாக்கள் யார் யார் அறிவிக்கிறார்கள் என்ற அந்த ஹதீஸுடைய சங்கிலி தொடரை வாசித்தாரு. கடைசியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன பாபு கவுலில்லாஹி என்று சொல்லக்கூடிய அதை வாசித்தாரு. அதற்கு முன்னால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். உலகத்தில் இந்த அளவுக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஏன் இந்த அளவுக்கு உலகத்தில் பேசப்படுகின்றது என்றால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி செய்த தியாகம், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் கொஞ்ச நெஞ்சமல்ல, சாதாரணமானதல்ல. ஹிஜ்ரி 194 இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்து சின்ன வயதிலேயே அவர்களுடைய தந்தையை இழந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்களுடைய கண் பார்வையும் சென்று விடுகின்றது. அவர்களுடைய தாய் அடிக்கடி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மகன் இஸ்மாயில் முஹம்மது இப்னு இஸ்மாயிலுடைய பார்வையை திருப்பி தந்திருந்து அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் இரவு தஹஜ்ஜுதில் துஆ செய்துட்டு படுக்குகின்றார்கள். தூக்கத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கனவுல காண்கின்றார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தாயுடைய கனவுல வந்து கூறுகின்றார்கள், நீங்க இவ்வளவு நாளும் துஆ செய்தீங்க, உங்களோட துஆவை அல்லாஹ் வீணா தல்ல, உங்களோட மகன் முஹம்மது இப்னு இஸ்மாயிலுக்கு அல்லாஹ் பார்வையை திருப்பி தந்து விடுவான். அந்த பெண்ணுக்கு சரியான சந்தோஷம். தன்னுடைய மகனை எழுப்புறாங்க, எடுத்தவுடன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பார்வையை கொடுத்தவர்கள் தான். அந்த ஆரம்ப காலத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு அல்லாஹ் அலாதியான ஆற்றலை கொடுத்திருந்தார். சின்ன வயதிலேயே குர்ஆன பாடமாக்கி முடித்து விட்டார்கள். அவர்களுடைய 11வது வயதுல மிக முக்கியமான முஹத்தித் தாஹிலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹதீஸ்களை வல்லுநர் அவர்கிட்ட ஹதீஸ படிக்க போறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்று இப்ப நாங்க நீங்க எல்லாம் படிக்கிறது என்ன, வெறும் அந்த ஹதீஸுடைய மத்தன்டா, அந்த ஹதீஸுடைய அந்த மொத்தமான தொகுப்பை மட்டும்தான் நாங்க படிக்கிறோம். அருவி பாடல்களை பற்றி அநேகமா சொல்லிக் கொடுக்கப்படுறதில்ல. சாதாரணமா இஸ்பெஷலுடைய இஸ்பெஷல் ஹதீஸ்களை கற்றக்கூடியவர்கள் அதை படிப்பார்கள். அந்த 11 வயதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் அந்த சனதை சொல்லக்கூடிய நேரத்தில் கூறுகின்றார், ஹத்தசனி சுஃபியான் அன் அபி ஸுபைர் அன் இப்ராஹிம் என்று தன்னுடைய சனதை ஆரம்பிக்கின்றார். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 11 வயது தான். ரொம்ப அடக்கமா சொன்னார்கள், உஸ்தாத் அவர்களே, இந்த நீங்க சொல்றீங்க சுஃபியான் உங்களுக்கு அறிவித்ததாக, அவர் அபு சுபைர் அவருக்கு அறிவித்ததாக, அவருக்கு இப்ராஹிம் அறிவித்ததாக நீங்க கூறுகின்றீர்கள். ஆனால் அபு சுபைர் என்பவர் இப்ராஹிமை தொட்டும் ஹதீஸை அறிவிக்கல்ல. 11 வயது தான். ஆனால் ஆசிரியரும் பாய்ந்து ஊழல்ல. இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சின்ன வயதில் இருந்த அந்த திறமை, அந்த ஞாபக சக்தி, அதை வைத்து அப்படியான சொல்லி அவர்கள் அறைக்குள்ளே சென்று அவர்கள் எழுதி வைத்திருந்ததை பார்த்துவிட்டு வெளியில வந்து சொன்னாங்க இமாம் புகாரி முஹம்மது அப்படின்னா நீங்க சரியான சனதை சொல்லுங்க, சரியான அறிவிப்பை சொல்லுங்க. அந்த நேரத்துல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு சனத் எப்படி வந்திருக்கோனும் ஹத்தஸனி சுஃபியான் அன் ஜுபைர் இப்னு அதி அன் இப்ராஹிம். நீங்க அபு ஜுபைர் என்று சொன்னீங்க, அபு ஜுபைர் அந்த தொடர்ல இல்ல, இப்னு ஜுபைர் இப்னு அதி என்பவர் தான் அதுல இருக்கணும். உடனடிய ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு, மகனே நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது, எனக்கு தவறு நடந்து விட்டது. 11 வயதுல கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம், குர்ஆன சரியா பார்த்து கூட ஓதுவதற்கு நம்முடைய குழந்தைகள் படித்திருக்க மாட்டாங்க. வெறும் ஹதீஸ் அல்ல, ஹதீஸுடைய அறுதிப்பாளர்களுடைய அந்த கலையில் இவர்கள் இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இவர்களுடைய 14-17வது வயதுல ஹதீஸ் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு ஆலிம் வந்த நேரத்துல அந்த ஆலிமை பார்த்து அவர்களுடைய ஷேக் சொன்னாரு, இந்த மாணவரை பாருங்க, இந்த நேரத்தில் இவருக்கு 70,000 ஹதீஸ் பாடமாக இருக்கு. 8,000-70,000 ஹதீஸ் பாடமாக இருக்குது. அந்த சின்ன வயதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 70,000 ஹதீஸ பாடமாக்கிட்டாங்க. அவர்களே சொல்வார்கள், என்னுடைய 18வது வயதுல கிதாபு கதாய ஸஹாபத்தி வ தாபிஈன், கிதாபு கதாய ஸஹாபத்தி வ தாபிஈன் என்ற கிரந்தத்தை நான் எழுதினேன். அதற்கு பின்னால தாரீகுல் கபீர் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தை எழுதினேன் என்று கூறக்கூடிய அளவுல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமான ஆற்றல்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களுடைய 16வது வயதுல தன்னுடைய தாயோட தன்னுடைய பெரிய சகோதரன் அஹமது இப்னு இஸ்மாயில், இவர்களுடைய பெயர் முஹம்மது இப்னு இஸ்மாயில், தன்னுடைய மூத்த சகோதரர் அஹமது இப்னு இஸ்மாயிலுடன் சேர்ந்து ஹிஜாஜுக்கு தன்னுடைய தாயை ஹஜ்ஜுக்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். ஹஜ்ஜ முடிந்ததற்கு பின்னால இமாம் முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாயிட்ட சொன்னார்கள், நீங்க என்னுடைய மூத்த சகோதரருடன் திரும்பி அவர்கள் அதாவது உஸ்பெகிஸ்தான் உள்ள புகாரான்னு சொல்லக்கூடிய ஊரில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நீங்க என்னுடைய சகோதரனோடு ஊருக்கு சென்றடுங்க, இங்க ஹிஜாஸ்ல நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட நான் ஹதீஸை படித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதற்கு பின்னால் ஹிஜாஸ்ல இருந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பல நூற்றுக்கணக்கான உலமாக்கள்கிட்ட அவர்கள் ஹதீஸை படிக்கின்றார்கள். அதற்கு பின்னால பஸ்ராவுக்கு சுமார் 2 முறை செல்கின்றார்கள், எத்தனையோ முறை பக்தாத்துக்கு செல்கின்றார்கள், அதே மாதிரி அல்ஜீரியா டூனிசியா போன்ற பல நாடுகள்ல அங்க நிறைய ஹதீஸை படித்துக் கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இருந்தாங்க. அவர்கள்ட்ட போய் என்ன செய்தார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் அதனுடைய அறிவிப்பாளர்களுடன் பூர்த்தியான சரியான அறிவிப்பை எடுத்தார். இவர்கள் போற நேரத்தில் யாராவது ஒரு அறிவிப்பாளர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அந்த ஹதீஸை எடுக்க மாட்டான். ரொம்ப தூரம் பிரயாணம் செய்து ஒரு ஆலிம்ட ஒரு ஹதீஸை எடுக்க போகின்றார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த நேரத்தில் அந்த ஆளின் குதிரைக்கு தீனி குடிப்பதை கொடுப்பது போன்று பார்த்தாங்க செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஆடையை அணிந்து மேல் ஒரு போர்வையை போட்டு அந்த போர்வைக்கு கீழான ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பாத்திரத்தை சாட்டி குதிரையை கூப்பிடுகின்றார். குதிரை ஏமாந்து வருகின்றது. இவர் இவருடைய பாத்திரத்தில் கோதுமை இருப்பதை போன்று பாசாங்கு செய்கிறாரு. அந்த குதிரை கிட்ட வந்தா ஏமாந்து போகுது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, மிருகங்களுடன் பொய் சொல்லக்கூடியவருடைய ஹதீஸை கூட நான் எடுக்க மாட்டேன். இவர் மிருகங்களோட விளையாடுறாரு. பொய் என்றா அது எல்லாமே பொய். மனிதர்களுக்கு பொய் சொன்னாலும் பொய், மிருகங்களுக்கு பொய் சொன்னாலும் பொய். அதனால மிருகங்களுடன் யாரு பொய் சொல்லுவாரோ அவருடத்திலிருந்து நான் இந்த ஹதீஸை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திரும்பி வந்து விடுகின்றார்கள். கிட்டத்தட்ட அதற்கு பின்னால்தான் அவர்களுடைய 23வது வயதுல என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய ஒரு ஆஸ்தான் இஸ்ஹாக் இப்னு ராஹவை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இமாம் புகாரியுடைய ஒரு உஸ்தாத் ஒரு தடவை பாடத்தில் சொன்னார்கள், என்னுடைய ஆசை ஒன்று இருக்குது, நபி அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ யாராவது புத்தக வடிவத்தில் தோல்வியை செய்தால் நல்லதல்லவா. அதற்கு முன்னால ஒரு சிறந்தங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூத்தா மாலிக் போன்ற கிரந்தங்களும் தோல்வி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதுல சஹீஹான இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சில பத்துவாக்களும் சேர்ந்த இன்னும் பல உலமாக்களுடைய கருத்து இருப்பதனால இஸ்ஹாக் இப்னு ராஹவை என்று சொல்லக்கூடிய அந்த ஆலிம் சொன்னாரு, நபி அவர்களுடைய சஹீஹான ஹதீஸை மட்டும் யாராவது ஒரு ஆள் கோர்வை செய்யணும் அதனுடைய விருப்பம் என்று சொன்ன நேரத்தில் அவர்களுடைய மாணவர் தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், அந்த நேரத்தில் தான் நான் நியத்து வைத்தேன் இப்படியான ஒரு புகாரி ஷரீஃப நான் எழுதணும் கோர்வை செய்யணும். அப்படி நான் நியத்து வைத்து அல்லாஹுடைய கிதாப் அல்லாஹுடைய கலமாகிய குர்ஆனுக்கு பின்னால உலகத்தில் உள்ள ஆக சரியான உண்மையான ஒரு கிரந்தமண்டா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த புகாரி ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தம் தான். இவர்கள் இதை சாதாரணமாக கோர்வை செய்யல. இவர்களே கூறுவார்கள், கிட்டத்தட்ட 600,000 ஹதீஸ் எனக்கு பாடமாக இருந்தது, 600,000 ஹதீஸ் எனக்கு பாடமாக இருந்தது. அந்த 600,000 ஹதீஸிலிருந்து தொகுத்து வடிகட்டி 7,275 ஹதீஸ்களை இந்த புகாரி ஷரீஃபுடைய கிரந்தத்தில் நான் என்ன செய்தேன், கோர்வை செய்தேன். அதோடு சொல்வார்கள், எந்த ஒரு ஹதீஸை இந்த கிதாபில் எழுதுவதற்கு முன்னால உடனடியாக நான் குளித்துக் கொள்வேன். குளித்து 2 ரகாத் இஸ்திகாரா தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்து விட்டு தான் ஹதீஸை எழுத ஆரம்பித்தேன். இந்த கிதாபுல மட்டும் 7,000 ஹதீஸ் இருந்தா கிட்டத்தட்ட இந்த ஹதீஸ் எழுதுவதற்காக வேண்டி மட்டும் 14,000 ரகாத் தொழுதிருக்கிறான். பயங்கரமான குளிர், பயங்கரமான சூடு, எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த எந்த ஹதீஸை எழுதுவதாக இருந்தாலும் 2 ரகாத் நான் தொழுது விட்டு, அதாவது முதலாவது குளித்து விட்டு, அதற்கு பின்னால இஸ்திகாரா தொழுது விட்டு, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு விட்டு, அதற்கு பின்னால தான் நான் இந்த ஹதீஸை எழுத ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய 1,080 உஸ்தாதுமார்கள். கொஞ்சம் யோசி, இங்க 1,080 ஆசிரியர்கள் சாதாரணமா, நாங்க வேணும்னா ஒரு 10-15 பேரை தோதி இருப்போம். இங்க வெளியாக கூடிய இந்த உலமாக்கள் இங்க ஒரு 10 பேரை தோதிக்கிறாங்க. அவர்கள் இதற்கு முன்னால ஓதிய ஒரு மதரசாவில் இன்னும் ஒரு 10 பேர்ட்டு ஓதி இருப்பாங்க, இரண்டு மதரசால் ஓதி இருந்தா இன்னும் ஒரு 20 பேர்ட்டு ஓதி இருப்பாங்க, ஆக 20 பேர் 30 பேர்ட்டு ஓதி இருப்பாங்க. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி 1080 ஆசிரியர்கள் நாங்கண்ட இருக்கிற இடத்திற்கு ஆசிரியர்கள் எங்க இடத்துக்கு வருவாங்க, அந்த காலத்தில் இவர்கள் பிரயாணம் செய்வாங்க, கூஃபாக்கு போவாங்க, பசராக்கு போவாங்க, மிஸ்ருக்கு போவாங்க, துனிசியா, அல்ஜீரியா, மொரோக்கோ, மிக தூர தூரமான பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்து தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1080 உஸ்தாத்மார்கள்ட்ட அவர்கள் கல்வியை கற்று இந்த ஹதீஸ் கிதாப அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். சுமார் இந்த ஹதீஸ் கிதாப எழுதி முடிப்பதற்கு 16 வருடங்கள் அவர்களுக்கு சென்றிருக்கின்றது. அவர்களுடைய 23வது வயது சின்ன வயது. அந்த 23வது வயதுல இந்த ஜாமியு சஹீ அல் முக்தசர் இந்த சொல்லக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கிதாப் அவர்கள் எழுத ஆரம்பித்து அவர்களுடைய 39வது வயதுல இந்த ஹதீஸ் கிரந்தத்தை அவர்கள் எழுதி முடிக்கின்றார்கள். இதற்குரிய ஆகப்பெரிய ஒரு கபூலியத்துத்தான். உலகத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 194 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 200 பின்னால அவர்கள் இதை எழுதியதற்கு பின்னால் இருந்து இன்று வரைக்கும் இந்த புகாரிக்கு விரிவுரை எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதுவரை இதற்கு விரிவுரை எழுதி முடிந்ததாக வரலாறு இல்லை. 600 மேற்பட்ட கிதாபுகள், 600 மேற்பட்ட விரிவுரைகள் கிதாபுகள் இதுவரைக்கும் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விரிவுரை கிதாப் சாதாரணமானதல்ல, மிக பிரபல்யமான கிதாபு ஃபத்ஹுல் பாரி. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரியே 14-15 பாகம், 20 பாகம், 25 பாகம், 30 பாகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான 600 மேற்பட்ட கிரந்தங்கள் பல பாஷைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இமாம் புகாரியுடைய இந்த புகாரி ஷரீஃபுக்கு பூர்த்தியான விரிவுரையை எழுதி முடித்து விட்டார்களா என்றால் இல்லை. இது எதை காட்டுகின்றது என்றால் அந்த பெரிய மனிதனுடைய இஸ்லாம், அந்த பெரிய அறிஞருடைய அவருடைய அல்லாஹுடைய பயம், அவர் தெரிந்த ஆற்றல், அவர் தெரிந்த தக்வா, அவர் தெரிந்த தவக்குல், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புகாரி ஷரீப். இதனுடைய 2வது பாகத்துடைய இந்த கடைசி பாடத்தை இப்பொழுது வாசித்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பொதுவாக ஏதாவது ஒரு பாபு ஒரு தலைப்பை கொண்டு வருவதாக இருந்தால் குரானுடைய ஆயத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் இங்க பாபு கவுலில்லா வனதுல் மவாதீன் லிஸ்தலியோமில் கியாமா, முதலாவது குர்ஆனுடைய ஆயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் கியாம நாளில் நீதமான கராத்துகளை வைப்போம் என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்தை முதலாவது சொல்லிவிட்டு அமால பனி ஆதம வகௌலஹும், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மக்களுடைய அமல்களும் அவர்களுடைய சொல்லும் தூசன் அல்லது யூசன் அது நிறுக்கப்படும். வகால முஜாஹித் ரஹிமஹுல்லா அல் குஸ்தாஸ் அல்லது அல் கிஸ்தாஸ் குர்ஆன்ல வஜினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம் என்று வருது. அதற்கு குஸ்தாஸ் அல்லது கிஸ்தாஸ் என்றால் அல் அதுலு பில் ரூமியா, ரூமி பாஷையில ரோமர்களுடைய பாஷையில அல் அதில் நீதம் என்று பொருள். இப்ப நான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புகாரி ஷரீஃபுடைய இந்த கடைசி பாடத்திற்குரிய தர்ஜுமாவை செய்து கொண்டிருக்கிறோம். அல் கிஸ்து என்றும் வருகின்றது. அல் கிஸ்து என்றால் மஸ்தர் அல் முக்ஸித், முக்ஸித் என்பதனுடைய மஸ்தர் வேர்ச்சொல். முக்ஸித் என்றால் வஹுவல் ஆதில் நீதமானவர். இன்னும் ஒரு இடத்துல காசித் என்று வருது. வெளியில பார்க்கும் பொழுது முக்ஸித்தும் காசித்தும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சொல்றாங்க முக்ஸித் என்றால் நீதம் செலுத்தக்கூடியவர், அம்மல் காசித் என்றால் பகுவல் ஜாயில் அவர் அநியாயம் செய்யக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு வபிஹி கால ஹத்தத்தனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஹத்தத்தனான் ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு அறிவித்தது அஹ்மத் இப்னு அஷ்காப் அல்லது அஹ்மத் இப்னு இஷ்காப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுக்கு அறிவித்தாங்க. அவர்கள் கூறுகின்றார்கள் கால ஹத்தத்தனா முஹம்மது இப்னு ஃபுதைல் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள் அன்னு உமார் இப்னு அல்கஹ்கா என்று சொல்லக்கூடியவர் தனக்கு அறிவித்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். அன் அபி ஜுர்ஆவை தொட்டும் அபு ஜுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள் அன் அபி ஹுரைரத ரழியல்லாஹு அன்ஹு கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் خفيفتان على اللسان ثقيلتان في الميزان சொல்கிறான், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமான இரண்டு வார்த்தைகள் இருக்குது. ஃபசீஃபத்தானி அலல் லிஸான், நாவுக்கு சொல்வதற்கு ரொம்ப இலகுவான ரெண்டு வார்த்தைகள். ஆனால் ஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் என்ற தராசியில மிக அதிகமான கனத்தை பாரத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் அதுதான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். எல்லோரும் சொல்லிக்கோங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற இந்த ஹதீஸுடன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இந்த புகாரி ஷரீஃபை முடித்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு சிறிய விளக்கத்துடன் நம்முடைய நேர்மையானவன் நம்முடைய அமல்களை நிற்பதற்குரிய தராசு தேவையே இல்லை, இருந்தாலும் நம்மை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், சராசுகளை அங்கே வைப்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். அல் மவாசீன் என்றால் பண்மை, அதனுடைய ஒருமை மீசான். மீசான் என்பது சராசி ஒருமை, அதனுடைய பண்மை மவாசீன். ஏன் அல்லாஹ் பல சராசிகளை வைப்போம் என்று ஏன் கூறியிருக்கிறான் என்றால், அதற்கு உலமாக்கள் பல கருத்துக்களை கூறுகின்றார்கள். அநேகமான உலமாக்களுடைய கருத்து, மவாசீன் என்று அல்லாஹ் சொன்னது தஃகீல் கண்ணியத்திற்காக வேண்டி, மீசான் என்று ஒன்று தான், ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மவாசீன் என்று சொல்லி இருக்கிறான், அது ஒரு கண்ணியத்திற்காக. அதோட மனிதர்கள் பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள், அமல்கள் பலதரப்பட்டதாக இருக்கும், அதனால அல்லாஹ் மவாசீன் நீ அதாவது சராசுகள் என்று பன்மையாக சொல்லி இருப்பான் என்றும் கூறியிருக்கிறார். அதற்கு பின்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள், வ அன்ன அஅமால பனி ஆதம வ கௌலஹும் தூதன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளுடைய அமல்களும் சொற்களும் நிறுக்கப்படும். அந்த காலத்துல வேணும் சில வேலை விளங்கி இருக்காது, எங்களுடைய அமலை எப்படி நிறுக்கிறது, நம்முடைய பேச்சை எப்படி நிறுக்கிறது என்று சொல்லி அந்த காலத்தில் உள்ளவர்கள் சில வேலை யோசித்திருப்பாங்க. ஆனால் சமீப காலத்தில் அது ஒரு சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையுமே நிறுக்கிறாங்க. ஒரு ஆள் ஓடுறாரு, அவருடைய ஓடுவருடைய ஸ்பீட் என்ன? ஒரு ஆள் அடிக்கிறாரு, அவருடைய அடிக்கிறதுடைய ஸ்பீட் என்ன? ஒரு ஆள் கையை ஓங்குறாரு, அதனுடைய ஸ்பீட் என்ன? நம்முடைய ஹார்ட் பீட், எங்களுடைய ஹார்ட் அது வேலை செய்த அதனுடைய ஸ்பீட் என்ன? நம்முடைய இரத்த ஓட்டம் அதனுடைய ஸ்பீட் என்ன? அந்த இரத்திலே உள்ள சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் இந்த மக்கள் அவர்கள் செக் பண்றாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த மூளையை வைத்து மனிதர்களால் இதை முடிவு செய்ய இயலும் அல்ல. ஏன் நம்முடைய அமல்களை அல்லாஹ்வால நிறுத்த முடியாது? அதனால அமால பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுடைய அமல்களும் நிறுக்கப்படும். வகௌலஹும், நம்முடைய சொல்லையும் அல்லாஹ் நிறுப்பான். நாம் என்னென்ன பேச்சுகளை பேசினோமோ அது நல்ல பேச்சாக இருக்கலாம், கெட்ட பேச்சாக இருக்கலாம், நல்ல அமலாக இருக்கலாம், கெட்ட அமலாக இருக்கலாம், அவைகள் அனைத்தும் நிறுக்கப்படும் என்பதைத்தான் இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகின்றார்கள். வகால முஜாஹிது ரஹிமஹுல்லா அல் குஸ்தாத் என்று சொல்லி வஜ்னூபில் கிஸ்தாத்தில் முஸ்தகீம் என்று குர்ஆன் ஒரு இடத்துல வருது. அந்த இடத்துல கிஸ்தாத் அல்லது குஸ்தாத் என்றார் அல்ல அதில் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த ரோமர்களுடைய பாஷையில அல் கிஸ்த் மஸ்தருல் முக்ஸித் என்ற அதனுடைய வேர்ச்சொல், அதற்கு நீதம் என்ற பொருள், அல்ல ஆதிலண்டா நீதி அல்லது நீதம் செலுத்தக்கூடியவர். ஓ அம்மல் காசித் என்று குர்ஆன்ல சூரா ஜின்ல வருது. ஓ அம்மல் காசித்துனா ஃபகானுல் ஜஹன்னம ஹதபா, அந்த இடத்துல காசித் என்றா ஃபஹுவல் ஜாயிர் என்றா கஸத காஃப் இதனுடைய மூலம் தான் இந்த ரெண்டும். ஆனால் ரெண்டுடைய கருத்து நேர் மாற்றம். அசத்தா என்றால் ஒரு கருத்து, கசத்தா என்றால் ஒரு கருத்து. அதனால காசித் என்றால் இந்த இடத்துல ஜாயிர், அவர் அநியாயம் செய்யக்கூடியவர். முக்ஸித் என்றால் நீதி அல்லது நீதம் செலுத்தக்கூடியவர். வெளிரங்கத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் இதற்கு நேர் எதிர்மறையான இரண்டு கருத்துகள் இருக்குது என்பதையும் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஞாபகப்படுத்தி விட்டு அவர்களுடைய கடைசி ஹதீஸ், ஹத்தஸனா அஹ்மத் இப்னு இஷ்கா, அல்லது அஷ்காப் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா இப்பொழுது உங்களுக்கு முன்னால வாசிக்கப்பட்ட இந்த கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான் ஹஃபீபத்தானி அலல் லிசான் ஃபகீலத்தானி ஃபில் மீசான் என்ற ஹதீஸ அவர்கள் இந்த கிதாபில இரண்டு இடத்துல மேல கொண்டு வந்துட்டாங்க. ஒன்று கிதாபு தஅவாத்து துஆவுடைய பாடத்திலே கொண்டு வந்துட்டாங்க. கிதாபுல் ஐமானி வன் நுசுர் என்ற பாடத்திலே கொண்டு வந்துட்டாங்க. அங்க கொண்டு வந்தது அவர்களுடைய வேறு இரண்டு ஆசிரியர்களுடைய தொடர்பின் மூலமாக. ஆனால் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் அஹ்மது இப்னு அஷ்காப் அல்லது இஷ்காப் என்ற தன்னுடைய ஆசிரியருடைய இந்த ரிவாயத்தை கொண்டு வந்ததற்குரிய காரணத்தை குறிப்பிடுகின்றார்கள். இந்த அஹ்மது இப்னு இஷ்காப் என்று சொல்லக்கூடியவர்களுடைய மூலமாக இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கடைசியாக இவரின் மூலமாக தான் இந்த ஹதீஸ கேட்டாங்க. மற்ற ரெண்டு தன்னுடைய ஆசிரியர்கள் மூலமாக கேட்ட ஹதீஸ் ஆரம்பத்தில் கேட்டதனால அதை ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்க. இந்த அஹ்மது இப்னு இஷ்காப் மூலமாக இந்த ஹதீஸை கடைசியாக கேட்டதனால தன்னுடைய கிரந்தத்துடைய கடைசியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மான் ஹஃபீபத்தானி அலல் லிசான் ஸகீனத்தானி ஃபில் மீசான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிரந்தத்துடைய கடைசியில ஏன் கொண்டு வரோம்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகாரி ஷரீஃபுடைய ஆரம்பம் பதுல் வஹி, வஹியுடைய ஆரம்பத்தில் கொண்டு வந்து அதுல இன்னமல்ல அமாலு பின்னியாத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். மனிதர்கள் அனைவர்களுடைய அமல்களுடைய ஆரம்பம் நீயத்து தான். நாம் எந்த அமலை செய்தாலும் அது நீயத்தை கொண்டு தான் கணிக்கப்படுகின்றது. நீயத் நல்ல நீயத்தாக இருந்தால் கூலி கிடைக்கும். அந்த நீயத் நல்ல நீயத் இல்லாமல் வேற வேற எண்ணங்கள் செய்தோம் என்றால் அதற்குரிய கூலி கிடைக்காது. மாற்றமாக அதை நிராகரித்து விடுவான். அதனால் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலுக்குரிய நீயத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும் என்று கிதாபுடைய ஆரம்பத்தில் நீயத்துக்குரிய ஹதீஸை கொண்டு வந்து இந்த கிதாபுடைய கடைசியில இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுவும் கிதாபு தௌஹீத் இந்த பாடம் இந்த ஹதீஸ் கிதாபு தௌஹீத் என்ற அந்த மெயின் மௌதோ அந்த தலைப்புல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். ஏன் கிதாபு தௌஹீத கொண்டு வந்தாங்கண்டா? எங்கள் எல்லோருடைய முடிவும் தௌஹீத்ல முடியணும், ஏகத்துவத்தில முடியணும். நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ஈமான்ல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் தௌஹீத். அதனால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தௌஹீதுடைய பாடத்துல கடைசியை இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம் எல்லோருடைய முடிவும் தௌஹீதுடன் இஹ்லாசுடன் நிகழ வேண்டும். ஆரம்பத்துல நீயா இன்னமல் அமாலு பின்னியா என்ற அந்த ஹதீஸை கொண்டு வந்து நாம் நம்முடைய எல்லோருடைய நீயத்தை சீராக்கிக் கொள்வோம், சரியாக்கிக் கொள்வோம். பேருக்காக செய்ய மாட்டோம், புகழுக்காக செய்ய மாட்டோம், பெருமைக்காக செய்ய மாட்டோம். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வோம் என்ற ஹதீஸ்ல வருது. மன் ஃபல்லா யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், யாராவது அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார். ஓமன் ஃபாம யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி நோன்பு படித்தால் இணை வைத்து விட்டார். ஒமன் சசத்தக யுராஇ ஃபக்கத் அஷ்ரக், அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி சதக்கா கொடுத்தால் அவர் இணை வைத்து விட்டார் என்று சொல்லி வருது. அதனால் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கணும். சமீப காலங்களில் சில நேரங்களில் ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கிறான். நாங்கள் அமல் செய்தது கொஞ்சம், ஆனால் எதிர்பார்க்கிறது கூடுதலா? கொஞ்சம் செய்துட்டு எதிர்பார்க்கிறோம், என்னுடைய பெயர் அங்கேயும் வரணும், என்னுடைய பெயர் இங்கேயும் வரணும், மீடியாக்கள்லையும் வரணும், ஊடகங்கள்லையும் வரணும், என்னுடைய பெயர் அங்க சொல்லப்படணும், என்னுடைய பெயர் இங்க சொல்லப்படணும். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு இதில் தெளிவுபடுத்துகின்றார்கள். எந்த அமலை செய்தாலும் இது அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும், அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி செய்யணும், அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்யணும். அதோட என்னுடைய இந்த அமல் அவர்களுடைய 16 வருடத்துடைய உழைப்பு, அவர்களுடைய 16 வருடத்துடைய முயற்சி, அதை மையமாக வைத்து அவர்களும் சொல்லாமல் கூறுகின்றார்களே, அல்லாஹ் இதை நான் உனக்காக வேண்டித்தான் செய்தேன், இதனை ஏற்றுக்கொள்வாயாக. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பைத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. அவர்களும் அவர்களுடைய மகன் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் புனர் நிர்மாணம் செய்து அந்த பைத்துல்லாஹை கட்டி முடிச்சதோடு அவர்கள் தன்னுடைய நெஞ்சில
அவர்கள் சட்டி பெருமை பேசல. பாருங்க, நாங்க பைத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டோம், நாங்க அப்படி செய்தோம் இப்படி செய்தோம்னு பெருமை அடிக்கல. அவர்கள் கேட்ட துஆவ அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன் லக் வமின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ் எங்களின் மூலமாக இந்த சின்ன சுஜமத்தை ஏற்றுக் கொள்வாயா, தகப்பல் மின்னா நம்முடைய என்னுடைய மகனுடைய இந்த சின்ன கிருபத்தை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்கந்த சமீஉல் அலீம் ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன் லக், உனக்கு முழுக்க முழுக்க வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக எங்கள் ரெண்டு பேர்களையும் ஆக்குவாயாக என்று தான் துஆ செய்தார்களே தவிர அவர்கள் பெருமை பேசல. கபூலியத் இருக்குதே அதுதான் ஆக முக்கியமானது. அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அந்த சிஃபத்தை தந்தருள்வானாக. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த தன்மை வரணும். அந்த அடிப்படையில தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கிதாபுடைய கடைசியில் இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். என்னுடைய 16 வருடத்துடைய முயற்சி, என்னுடைய இந்த முயற்சி அல்லாஹ் கபூல் செய்யணும். அவர்களே சொல்லுவாங்க, என்னுடைய இந்த புகாரி ஷரீஃப நான் செய்யாம நாள் ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்லாஹ்வுக்கு முன்னால் இதைத்தான் நான் ஆதாரமாக வைப்பேன், என்னுடைய இந்த கிதாபை தான் நான் கியாம நாள்ல ஆதாரமாக வைப்பேன் என்றால் இதற்காக வேண்டி அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார்கள். அவர்களுடைய மாணவர்கள் முஹம்மது இப்னு ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் கூறுகின்றார், இந்த புகாரி ஷரீஃபை இவர்கள் எழுதுவதற்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்தார் என்றால், ஒரு தரவு அவர்களுடைய வீட்டில் நான் தங்கணும் என்று கேட்டு அவர்களுடன் இரவுல நான் படித்துக் கொண்டேன். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இரவு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும் என்பதற்காக அவர்களுடைய வீட்டில் நான் படித்துக் கொண்டேன். ஆனால் இமாம் புகாரி படுக்கிறாங்க, ஒரு 15-20 நிமிஷம் இருந்துட்டு திடீரென்று எழுப்புறாங்க. எழுப்பி அவர்களே தன்னுடைய கையால விளக்கை பத்த வைக்கின்றார்கள். இப்ப அவர்களுக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருது. உடனடியாக அவர்களுடைய அந்த இங்க் போட்டில் இருந்து அந்த குச்சி எடுத்து அவர்களை ஞாபகம் வரக்கூடிய ஹதீஸோ அல்லது ஒரு விளக்கத்தை எழுதுகிறார்கள். எழுதி முடித்து விட்டு அதை அப்படியே வச்சுட்டு விளக்க அனுப்பிட்டு மறக்கப்படுக்கிறாங்க. திரும்ப 2வது முறை எழும்புறாங்க, திரும்ப 3வது முறை எழும்புறாங்க. அன்றைய இரவு மாத்திரம் 16 தடவை, ஒரு 2 தடவை இல்ல 16 தடவை அவர்கள் படுக்கிறாங்க, எழுப்புறாங்க, விளக்க பத்த வைக்கிறாங்க, விளக்க தெளிதுறாங்க, மீண்டும் படிக்கிறாங்க, படுக்கிறாங்க. 16 முறை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படியே எழுந்து எழுந்து அவர்கள் குறிப்பு எழுதியதை நான் என்னுடைய கையால கண்டேன். கடைசியில ஃபஜ்ருக்கு முன்னால எழும்பி தஹஜ்ஜுத் தொழுது கொண்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்து தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இவ்வளவு பெரிய கிரந்தத்தை எங்களுக்கு தந்த. அவர்களுடைய மாணவர் சிறப்பிரிய ரஹ்மத்துல்லாஹி கூறுவார்கள், இமாம் புகாரிக்கு மாணவர்கள் மாத்திரம் 90,000 பேர், அவங்க ஆசிரியர்களே 1,080 பேர், அவர்களுடைய மாணவர்களே 90,000 மாணவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட இந்த புகாரி ஷரீஃபுடைய இந்த கிரந்தத்தை படித்ததாக அவர்களுடைய விசேஷமான மாணவர் அல்லாமா பிறப்பிரிய ரஹ்மத்துல்லாஹி எழுதுகின்றார்கள். அவர்கள் தியாகம் செய்தாங்க, அவர்கள் கஷ்டப்பட்டாங்க ஹதீஸை தேடி படிப்பதற்காக, ஹதீஸை கோர்வை செய்வதற்காக, அந்த ஹதீஸுடைய தரத்தை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய பிரயாணங்களை செய்து அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸை கோர்வை செய்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாத்ததோட மட்டுமல்ல, முழு உலகத்தில யாராக இருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள எந்த பிரிவினர்களாக, எந்த கொள்கைவாதிகளாக, எந்த இயக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், புகாரியில வருதா ரைட் நாங்க ஏற்றுக்கொள்வோம், முஸ்லீம்ல வருதா நாங்க ஏற்றுக்கொள்வோம், கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வோம் என்று கூறக்கூடிய அளவுல முழு உலகத்தில் உள்ள இந்த 157 கோடி இஸ்லாமியர்களால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கிரந்த மண்ணை இந்த புகாரி ஷரீஃப் தான். இந்த அளவுக்கு இது கபூலிய, இது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதற்குரிய காரணம் அந்த பெரியாருடைய இஸ்லா, அந்த பெரிய மனிதருடைய பேணுதல், அவருடைய அச்சம், அவருடைய பயம். அவர் ஹதீஸ்ல மட்டுமல்ல அவருடைய கொடுக்கல் வாங்கல ரொம்ப பெணிதலாக இருந்தார். நான் இறுதியாக என்னுடைய இதை முடிக்க போகின்றேன், எதை சொல்ல வருகின்றேன் என்றா, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் ஹதீஸுக்காக மிகப்பெரிய சேவைகளை செய்தாங்க. நபியுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு பிரயாணம் செய்து ஹதீஸை ஏற்றி வைத்தாங்க. அதற்கு பின்னால வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதற்கு பின்னால வந்த 4 இமாம்கள், அவர்களுக்கு பின்னால வந்த முஹத்திஸீன்கள் நபியுடைய ஹதீஸ பாதுகாக்கணும், அதுல எந்த விதமான தவறுகளும் இடைச்செருகல்களும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பாரிய முயற்சிகளை செய்து அல்ஹம்துலில்லா இந்த நபியுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500,000 மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் இந்த உலகத்துல அவருடைய வரலாறு இருக்குது. அந்த ஒரு அறிவிப்பாளர்களுடைய முழுமையான வரலாறு எங்களை தேவாண்ட கிடைக்கக்கூடிய அளவுல அவ்வளவு பெரிய வேலைகளை சாதனைகளை செய்து விட்டு சென்றிருக்கிறாங்க. ஆனா நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? அந்த மாதிரியான சாதனைகள் என்னாலேயோ உங்களாலேயோ செய்யல, வெளியாகக்கூடிய உலமாக்களால் செய்யறது கஷ்டம். நானும் நீங்களும் என்ன செய்யலாம்? நமக்கு தொகுத்து தந்த அந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையில் அமல் செய்யலாம். வணக்கங்கள் மாத்திரமல்ல, ஐபாதத்துகள் மாத்திரமல்ல, ஜிக்ரு திலாவத்துகள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய நடை உடை பாவனைகளை அடைத்துக் கொள்ளலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய குழந்தை வளர்ப்பு திருமணம் நம்முடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய ஆட்சி அதிகாரம் நீதி நேர்மை இவைகளை இதன் மூலம் நாங்கள் அமைத்தோம் என்றால் நாங்களும் நபியுடைய ஹதீஸுடன் இணைந்தோம். ஏதாவது ஒரு வகையில் இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ள நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் பெரிய பெரிய அடிப்படையில அவர்கள் தியாகங்கள் செய்து இணைந்தார்கள். அந்த அடிப்படையில் இல்ல ஓரளவு கயாமனால நாங்கள் சொல்லலாம், யா அல்லாஹ் அமல்களின் மூலமாக இதனோடு நாங்கள் இணைந்து விட்டோம் என்று சொல்லலாம். இந்த அடிப்படையில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப பக்குவமாக இருந்தாங்க. அவர்களுடைய வாப்பா இறந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கின்றது. அந்த சொத்தின் மூலமாக 25,000 திர்ஹம் அவருக்கு பணமாக கிடைக்கிறது. அவர்களுடைய ஒரு நண்பனுடன் முதாரபாவுடைய அடிப்படையில் இந்த 25,000 திர்ஹமத்தை நான் உங்களுக்கு தாரேன், முதாரபாவுடைய அடிப்படையில் மாதம் மாதம் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் நீங்க எனக்கு ஒரு லாபம் தாங்கன்னு கொடுக்கிறாரு. ஆனா அவர் அதை கொடுக்கல. அவருடைய நண்பர்கள் கூறுகின்றார்கள், 25,000 திர்ஹம் இது நீங்க சும்மா விடாதீங்க, இந்த நாட்டில் உள்ள கவர்னர் அவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க கவர்னர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கண்டா ஒன்று அவருக்கு 25,000 திர்ஹம் உங்களுக்கு வாங்கி தருவாரு, இல்லாட்டி கவர்னரே பைத்துல் மாலால அந்த 25,000 திர்ஹம் உங்களுக்கு தந்துருவாருன்றதோட இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு நான் இந்த அரசியல்வாதிகிட்ட 25,000 திர்ஹமுக்காக வேண்டி ஒரு உதவி தேடி போனேன்டா, நாளைக்கு அவர் அவருடைய அரசியலுக்கு 100 உதவிகளை வந்து என்கிட்ட தேடுவாரு, அவருடைய அரசியலுக்கு அவருடைய துனியாவுக்கு என்னுடைய தீன விற்க வேண்டிய நிலைமை வந்துடும், அதனால நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். 25,000 திர்ஹம் போனாலும் பரவாயில்லை, அவர்கிட்ட போய் இதை நான் கேட்டுட்டேன் என்று சொன்னா பின்னால் என்னுடைய தீனை விற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும், அதனால கேட்க மாட்டேன். இப்போது அந்த 25,000 திர்ஹம் கொடுத்தவரை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க மாதம் எனக்கு ஒரு 10 திர்ஹம் தாங்க, ஒரு மாதம் 10 திர்ஹம் வந்தா ஒரு வருஷத்துக்கு 120 திர்ஹம், அந்த 25,000 திர்ஹம் எப்ப கொடுக்க முடியும்? கடைசியில் அந்த ரிவாயத்தில் வருது அந்த திர்ஹங்கள் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 25,000 திர்ஹமுக்காக வேண்டி ஒரு தலைவன்கிட்ட போய் அவன்கிட்ட பணிஞ்சு அவன்கிட்ட தலையை குனிச்சு என்னுடைய சேவையை நான் கேட்டுட்டேன் என்றா அதற்கு பின்னால தீனுடைய விஷயத்தை சொல்ல முடியாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லி அதை அப்படியே விட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ் பின்னால அவர்களுக்கு பலத்த செய்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வியாபாரமும் செய்தாங்க. இடையிடையே ஒரு பொருள் உண்டு, 5,000 திர்ஹம் பொறுமதியான ஒரு வியாபாரம். ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, 5,000 திர்ஹம் தந்துட்டு இதை நான் எடுத்துக்கொண்டு போறேன். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நாளைக்கு வாங்க, நான் எஸ்ஓ நோவோ போடுகின்றேன், உங்களுக்கு தாரதா இல்லையான்னு முடிவு செய்கிறேன் அனுப்பிவிடுகின்றேன். அன்று மாலையே இன்னும் ஒரு வியாபார ஒரு கூட்டம் வந்து கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு 10,000 திர்ஹம் தாரேன், இந்த பொருளை நீங்க எனக்கு தந்துருங்காண்டு. அந்த நேரத்தில் அவர்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க, 10,000 திர்ஹம் உங்களுக்கு கிடைக்குது தானே, அதனால பரவாயில்லை இந்த பொருளை நீங்க வித்துருங்காண்டு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் நேற்று 5,000 திர்ஹம் அவருக்கு வாஜா கொடுக்கல, ஆனா 5,000 திர்ஹமுக்கு தாரதா இல்லையான்னு சொல்லி வியாபாரத்துடைய பேச்சு ஆரம்பிச்சாச்சு, நான் நீயத்தை வச்சாச்சு, ஒரு 5,000 திர்ஹமுக்காக என்னுடைய நீயத்தை வீணாக்க நான் விரும்பல. அவர் அந்த முதலாவது பாட்டிக்கு 5,000 திர்ஹமுக்கு வித்துடுறார். இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் எங்களுடைய சகோதரர்கள், ஒரு பாட்டியோட பிசினஸ் பேச்சு நடந்து முடியுது, பெரிய லட்சக்கணக்கில் ஒரு 1,000 2,000 ஒரு ஆள் வந்து கூட கேட்கிறாரு, முதலாவது ஆளுக்கு நாங்க வாதா பண்ணியாச்சு, ரேட் கொடுத்தாச்சு, வெறும் 1,000 1,000 என்ன செய்யலும், ஒரு 2000 அதால என்ன செய்யணும், கேவலம் ஒரு 1000 2000த்துக்காக பரவாயில்லை. கொடுத்த வேடையும் காப்பாற்றாம, கொடுத்த வாக்குறுதியையும் காட்டாம, அவருக்கு வேறு வகையான பொய்களையும் சொல்லி அந்த ஒரு 1000 2000த்துக்காக வியாபாரம் செய்கிறவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. இமாம் புகாரி என்ன சொன்னாங்க, 5000 திர்ஹம் வச்சாக என்னுடைய நீயத்தை வீணாக்க நான் விரும்பல. அந்த 5000 திர்ஹமை விட பொறுமதியானது என்னுடைய நல்ல நீயத். அந்த நீயத்தை நான் நீ வீணாக்க விரும்பல என்று அவருக்கே கொடுத்து விடுகின்றார். அதே மாதிரி தான் அவர்கள் ஒரு செலவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்ததோடு அவர்களுடைய உடலுடைய ஒரு பகுதியில இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள்ட்ட சொன்னாங்க, என்னமோ கடிச்சிருக்குது பாருங்க, பார்த்தா ஒரு குளவி கடிச்சிருக்குது. இப்ப உடம்ப அந்த ஆடையை களைந்து பார்த்தால் உடம்புல 16-17 இடத்துல அந்த குளவி கடிச்சிருக்குது. மாணவர்கள் கேட்டாங்க, நீங்க ஏன் ஆரம்பத்திலேயே தொழுகையை விட்டிருக்கலாமே? சொன்னாங்க, நான் ஒரு சூறாவை ஓதி கொண்டிருந்தேன், அந்த சூறாவை முடிப்பது எனக்கு மனசு வரல. அந்த சூறாவை முடித்துட்டே தொழுகையை முடிக்கணும் என்றுதான் நான் இருந்தேன். அதற்குள்ள 17 தரம் இந்த குளவி கொத்திருச்சு. அவர்களுடைய வணக்கத்தில் உள்ள அந்த ஆசையை பாருங்க, வணக்கத்தில் உள்ள அந்த ஈடுபாட்டை பாருங்க. அவர்களுடைய ஒரு மாணவர் கூறுவார், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஒரு தடவை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாணவருடைய தானியிலிருந்து ஒரே ஒரு முடி அந்த மஸ்ஜித்தில் விழுந்து விடுகின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ரொம்ப உன்னிப்பாக அந்த ஒரு தாண்டி முடிய கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப மாணவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் ஓதி முடிச்சிட்டு அநேக மாணவர்கள் பிரிந்து சென்றதற்கு பின்னால இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அந்த ஒரு தாடி முடியை எடுத்து தன்னுடைய சேப்புல போட்டிருந்துட்டு வெளியில போனதோட அதை வெளியில கொண்டு போய் போட்டு விடுகின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல அழுக்க போடக்கூடாது, எடுத்து வீசினா அதற்கு கயாமனால நன்மை கிடைக்கும். இந்த ஒரு ஹதீஸுடைய அடிப்படையிலையும் அமல் செய்யணும் என்ற அடிப்படையில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நிறைய உலமாக்களும் வந்திருக்கிறாங்க, நிறைய பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க. வெளியாகக்கூடிய கிட்டத்தட்ட 91 உலமாக்கள், 27 தஃப்ஸீர்ல முடிக்கக்கூடிய ஆளுங்கள், 64 தௌரா ஹதீஸ்ல முடிக்கக்கூடிய ஆளுங்கள், நான் எனக்கும் சேர்த்தே கூறுகின்றேன், உண்மையில நாங்கள் தகுதி இல்லை இந்த கிதாப் ஓதி கொடுக்கறதுக்கு, இந்த கிதாபை படிச்சு கொடுக்கறதுக்கு. இதற்கு முன்னால ஓதி கொடுத்தவர்கள் எல்லாம் இதற்காக வேண்டி பெரும் பெரும் தியாகங்களை செய்தாங்க. மஷூராவுடைய முடிவு இதை நாங்கள் செய்யணும். அந்த மஷூராவுக்கு கட்டுப்பட்டு இந்த பாடத்தை இப்பொழுது நாங்கள் நடத்தி முடித்து இருக்கிறோம். வந்திருக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கள் இந்த தீனுக்காக, குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக என்னென்ன ஹிஜ்மத்துகளை செய்தார்களோ, என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ, அதை செயல்படுத்தவும் என்று எந்தெந்த அடிப்படையில பாடுபட்டார்களோ, அதே அடிப்படையில நாங்க மாஷால்லாஹ் எங்களோட நாட்டில் பயானுக்கு பஞ்சம் இல்லை, நிறைய பயான்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா யாரும் தவறா நினைக்க வேணாம், அந்த பயானுடைய அடிப்படையில் அமல்கள் கொஞ்சம் குறைவாயிருக்கும். மாஷால்லாஹ் நிறைய பயான்களை, அறிவுரைகளை, விளக்கங்களை, நாலேஜ்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம், கேட்டதை கொண்டு அமல் செய்வோம், என்னுடைய நடையை மாற்றணும், என்னுடைய உடையை மாற்றணும், என்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றணும், என்னுடைய சுண்ணா, என்னுடைய நடவடிக்கைகள் சுண்ணத்தான முறைப்படி நான் ஆற்றுவேன். எந்த அளவு விசேஷமாக வெளியாகக்கூடிய இந்த உலமாக்கள் இந்த படித்து முடிச்சிருக்கிறாங்க. 28000 ஹதீஸ்களை படித்து முடிச்சுட்டு இன்றைக்கு வெளியாகிறாங்க. அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நாங்கள் அமல் செய்வோம் என்ற அந்த நல்ல நீயத்தை வைத்துக் கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் இந்த ஹதீஸுடைய பரக்கத்தை வைத்து கேட்கொள்ளும் யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த ஹதீஸ் கலையிற்கும் தஃப்ஸீர் கலையில ஷரியாவுடைய கலையில யார் யார் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுக்கும் பூர்த்தியான கூலிகளை கொடுத்து அவர்கள் அனைவர்களுடைய கபர்களை சூரக்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. இங்கே வந்திருக்கக்கூடிய ஓதி கொடுக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாத்மார்களை கபூல் செய்வாயாக, வெளியாகக்கூடிய உலமாக்களை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக, வந்திருக்கக்கூடிய இந்த உலமாக்களுடைய பெற்றோர்கள், நம்முடைய நலன் விரும்பிகள், நம்முடைய நண்பர்கள், சகோதரர்கள், யார் யாரெல்லாம் இங்கே வீட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை நீ கொள்ளிக் கொள்வாயாக. நமக்கு முன்னால வாழ்ந்த அந்த பெரியவர்கள் தீனுக்காக பெரும் பெரும் தியாகங்களை செய்தார்கள். அது போன்று இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன தியாகங்களை ஆசையோடு, ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் சென்ற சுவர்க்கத்தை தந்திருள்வாயாக.
وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.
For more lectures, visit slhub.com.